ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 35 முதல் 38 வரை. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் இரவின் 2 காவல் வேளையில் வந்தாலும் 3 காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இந்த இறை பிரசன்னத்தில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவை வாக்களிக்கின்றார் அப்படிங்கிறது தான் இன்றைய நாளினுடைய பதிலுரை பாடலாக நமக்கு கிடைக்கிறது. திருப்பாடல் 85 சொல்லப்படுகிற திருப்பாடல், ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறை வாழ்வை வாக்களிக்கின்றார். இந்த நிறை வாழ்வு அப்படிங்கிறது என்ன? வாழ்வு அப்படிங்கிறதே வித்தியாசமாக இருக்குது. பைபிளினுடைய பார்வையின்படி வாழ்வு அப்படிங்கிறதே வித்தியாசம். வாழ்வு அப்படின்னா உலகத்தில் வந்து வாழ்வுங்கிறது வேற. வாழ்வுன்னா நல்ல சாப்பாடு, நல்ல உடுத்துறது, உடை, நல்ல இருப்பிடம், நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளைகள், நல்ல வீடு, இப்படி மாட மாளிகை, ஒரு வீட்டுக்கு 3 வீடு, ஒரே வீட்டுக்குள்ளேயே பல வீடுகளை உள்ளடக்கி இருக்கிற ஒரு சூழல், இதெல்லாம் வந்து நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. வீட்டுக்குள்ளே போனால் அப்படி தொட்டுனா டிவி ஓடணும், அப்படி தட்டுனா ஸ்க்ரீன் அப்படி இறங்கணும், உட்காந்த இடத்துலேருந்து எல்லாம் நடத்துனா அவங்க வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறாங்க. பாருங்கள், கொடுத்து வச்சுருக்கிறாங்க, என்ன வாழ்க்கைங்க. சில பேர் பார்த்தாக்கா காரில் அப்படியே ஒரு பிரம்மாண்டமான காரில் போவாங்க. கார் இங்கிட்டு துறக்குது, அங்கிட்டு துறக்குது, காருக்குள்ளேயே எல்லாம் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாமே கிடைக்குது. இதுதான் இன்றைக்கி உலகம் பார்க்குற வாழ்வு அப்படிங்கிற அடையாளம். நல்ல வாழ்க்கைன்னா எல்லாம் இருக்குதுங்க. நேரத்துக்கு சாப்பாடு, வேலை செய்கிறதுக்கு வேலையாட்கள், உட்காந்தா சாப்பாடு வந்துடுது, எல்லாம் நிறைவு. அதனால் நம்ம நினைக்கிறோம் இதுதான் நிறைவு அப்படின்னு. ஆனால் நிறை வாழ்வு அப்படின்னா என்ன? இதுவே வாழ்வு, நல்ல வாழ்க்கை அப்படின்றது. இந்த நிறை வாழ்வு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பைபிளில் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. விவிலியம் காட்டுகிற, கடவுள் நமக்கு காட்டுகிற அந்த வாழ்வுங்கிற காரியமே வித்தியாசமாக இருக்கிறது. அதான் சொல்கிறார், எவன் ஒருவன் என் பொருட்டு தன் வாழ்வை இழந்து போகிறானோ அவன் அதை ஆதாயமாக்கிக்கிறான். அப்போ இழந்து போகிறதுனா என்ன? என்னால் முடியும், அப்படி வாழ முடியும், பட் நான் அப்படி வாழலை. கடவுள் காசு கொடுத்துருக்காரு, நான் நினச்சேனாக்கா ஒரு பெரிய மாட மாளிகையை வாங்க முடியும், ஆனால் வாங்கலை. நான் என்ன செய்கிறேன்? அதை எடுத்துக்கிட்டு போய் யாருக்கு பசிக்குதுன்னு பார்த்து நான் சோறு போடுறேன், யாருக்கு வலிக்குதுன்னு பார்த்து வலியை நீக்கிறதுக்கு, நோய் நீக்க குணமாக்குறதுக்கு நான் மருத்துவ உதவி செய்கிறேன். பாருங்கள், ஒருவர் பலராக இருக்க முடியும். இப்போ மருத்துவராக தான் இருக்கிறார், ஒரு சமூக ஆர்வலராக மட்டும் இருக்கிறாங்க, ஒரு ஆசிரியராக மட்டும் இருக்கிறாங்க. ஆனால் நல்ல மனசு உடைய ஒருத்தர் எல்லாமா இருக்க முடியும். ப்ரைஸ் த லார்ட். எப்படி பார்க்குறீங்களா? ஒரு நல்ல மனசு. இப்போ எனக்கு நல்ல மனசு, இல்லை உங்களுக்கு நல்ல மனசுன்னு வச்சுப்போமே. உங்கள்கிட்ட காசு இருக்குது, நிறைய பணம் இருக்குது, ஆனால் அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம்? நான் சொல்கிறது போல் எனக்கு வாழ்க்கை கிடைக்கணும், எனக்கு வாழ்வை உரிமையாக்கி கொள்ளணும் அப்படின்னு அவர் நினச்சி அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய அந்த பைபிளில் வாசிக்கிற மாதிரி அந்த பெரிய பணக்காரன் ஏழை லாசர் ஓமையில் வர பணக்காரனை போல் நிறைய வேலையாட்கள், கையை பிடிக்க, காலை பிடிக்க, எல்லாத்துக்கும் வேலையாள், ஊன்னா 50 வந்து நிற்பான்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு வாழலாம். ஆனால் இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? அப்படி வாழாமல் ஒரு மருத்துவரை வந்து நீங்கள் அணுகிறீங்க. நீங்கள் வந்து ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு ஒருத்தருக்கு காசு கொடுத்து நீங்கள் இந்த மருத்துவத்தை போங்க, நீங்கள் உங்களுக்கு உடலில் எந்த வியாதி இருக்குதோ சரி இந்த மருத்துவத்துக்கு இந்த காசை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் அந்த பணத்தை வைத்து அல்லது உங்களுடைய ஆலோசனைகளை வைத்து நீங்கள் வழி நடத்துகிறீங்க. எங்கிட்ட வந்து ஒரு பிள்ளை படிக்க முடியாமல் வந்து நிற்கிதா, உங்கள்கிட்ட பணம் இருந்தால் பண உதவி செய்யுங்க. இல்லை அறிவு இருக்குது, இந்த பிள்ளையை எப்படி வழி நடத்தலாம், நீ இது படிமா இது படி அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதே சமயம் ஒரு சமூகத்தில் ஒருத்தவங்க ஒரு தீமையினுடைய ஆதிக்கத்தில் ஒரு மாதிரி ஜாதிய கட்டுப்பாடுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நம்மளுடைய நாட்டில் இருக்கிற நம்ம நினைக்கிற மாதிரி பெருமையான ஒரு விஷயம் அது, நம்ம அப்படி தான் நினச்சி பிடிச்சிட்ருக்குறோம் அதெல்லாம். அப்போ அது வந்து அதனால் அடக்கு முறைக்குள்ளே ஒருத்தவங்க கடக்கிறாங்க, ஒருத்தவங்க ஜாதியத்தினால் கட்டப்பட்டு அவங்க பிறந்த அந்த ஜாதியினுடைய அடிப்படையில் அவங்க ஒரு விளக்கப்பட்ட கல்லாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், அவங்களுக்கு முகம் கொடுக்கலாம். இது சமூக பார்வை, ஒரு நமக்கு எல்லாம் புரிஞ்ச ஒரு அடையாளம், சமூக விடுதலைக்கான ஒரு அடையாளம். இப்போ பாருங்கள், ஒரே மனிதர் தான் நீங்கள், ஒருத்தருக்கு மருத்துவராக இருக்கிறீங்க, எக்ஸாக்டாக நீங்கள் மருத்துவ வேலையை செய்யலை ஆனால் உங்கள் பணம் நீங்கள் கொடுக்குற உதவி மருத்துவத்துக்கு பயன்படுது, இன்னொருத்தருக்கு படிக்கிறதுக்கு பயன்படுது, இன்னொருத்தருக்கு சமூக விடுதலையை கொடுக்கறதுக்கு பயன்படுது, பார்த்தீங்களா? அப்போது ஒரே மனிதர் நாம் எல்லா நிலையிலும் எப்போ இருக்க முடியும்னா நீங்கள் உங்களை இழக்கும் போது தான் இருக்க முடியும். அப்படி இழக்கிறது தான் நிறைவாழ்வு அப்படின்னு இயேசு சொல்கிறார். நிறைவாழ்வுனா அதுதான். இன்றைக்கி குருக்கள் நாங்கள் இருக்கிறோம், இந்த குருக்கள் நீங்கள் குறையெல்லாம் நம்ம வச்சுருக்கிறோம் அதெல்லாம் ஓரமாக வச்சுருவோம், இந்த குருத்துவ பணி அதை மட்டும் எடுத்துக்கொள்வோமே. இந்த குருத்துவ பணியில் இந்த குருக்களுடைய நிலை என்ன, மற்றவங்களுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, தங்கள் வாழ்க்கையை இழந்துட்டாங்க. இது நீங்கள் கிறிஸ்தவம் வைத்திருக்கிற ஒரு அடையாளம், கிறிஸ்தவம்னு சொல்ல முடியாது, கத்தோலிக்க கிறிஸ்தவம். ஏன்னா எல்லா கிறிஸ்தவத்துலேயும் இந்த அடையாளம் இல்லை, பார்த்தீங்களா, குருத்துவங்கிற அடையாளம் இல்லை. பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க ஆனால் உங்கள் ஃபேமிலியோடு இருக்கிறாங்க, ஆனால் நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் தான் இந்த ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த அடையாளத்தை நான் எடுத்துக்கிறேன். இவங்க இந்த குருத்துவ வாழ்க்கைக்கு வரவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அங்கே அடி உழுவுது, ப்ராக்டிஸ் அங்கே என்ன செய்யுது, உள்ளே வச்சு செமினரிக்குள்ளே வச்சு அவங்கள நெறிப்படுத்துகிறாங்க. நெறிப்படுத்துறதுனா என்ன, அவங்கள வந்து நொறுக்கிறது, அவங்கள க்ரஷ் பண்ணுறது, அப்படியெல்லாம் பண்ணி தான் அவங்க என்ன செய்கிறாங்க, வெளியில் ஒரு குருவாக வராங்க. அப்போது நம்ம என்ன செய்கிறோம், அந்த குருத்துவத்தினுடைய மேன்மையை பார்க்குறோம், பார்க்கணும். அதில் இருக்கிற குறைகள் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுதே ஒழிய, அதான் 100 பேர் நம்மளை 99 பேர் நம்மளை நல்லா பேசுவாங்க, அந்த ஒருத்தர் வந்து நம்மளுக்கு தப்பாக பேசிட்டா 99 பேர் நம்மளை ஏற்றுக்கிறது நமக்கு கண்ணில் காதில் வராது, நம்ம எண்ணத்தில் போகாது. அந்த ஒருத்தர் 2 பேர் நம்மளை அசிங்கமாக பேசிட்டாங்கன்னா ராத்திரி பூரா தூக்கம் வராது. இதுதான் நம்மளுடைய மனநிலையாக மாறி போயிருக்கு. அதனால தான் எல்லா குருக்களும் எவ்வளோ பணி செய்கிறாங்க ஆனால் ஒருத்தர் 2 பேர் அங்கங்கே தவறு செய்யும் போது அது பெரிய செய்தியாக போய் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, இந்த குருத்துவத்தையே வெறுக்கிற அளவுக்கு வந்து நிற்கிறாங்க. அதில் இருக்கிற நன்மைத்தனத்தை விட்டு பாருங்களேன், அந்த அடையாளம் விவிலியத்தினுடைய அடையாளம் இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த செக்மெண்ட்டை வந்து நான் டச் பண்ணுறேன், இல்லாட்டினா நான் குரு அதனால் குருத்துவத்தை அப்படி பேசுகிறேன் அப்படின்னு இல்லை, நீங்களே பாருங்கள். அப்போது ஒரு குருவாகக்கூடிய ஒரு மாணவன் என்ன செய்கிறான், உள்ளே வரும்போது அவங்கள புடமிட்டு வெளியில் தள்ளி அவங்க என்ன செய்கிறாங்க, முழு வாழ்க்கை முழுவதும் அவங்க கடவுளுடைய பெயரால் பணி செய்யக்கூடிய குருத்துவமாக இருக்கட்டும், அவங்களுடைய அருட்சகோதரிகளுடைய அந்த அழைத்தல் வாழ்க்கையாக இருக்கட்டும், எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த நிலைக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க, நிறைய நன்மையான காரியங்கள் செய்கிறாங்க, நிறைய உதாரி பிள்ளைகள், விலகி வீட்டை விட்டு வெளியே போன பிள்ளைகள் எடுத்து வச்சு பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க, அவங்களுக்கு பண்பை சொல்லி கொடுக்குறாங்க, யாருமே இல்லாத பிள்ளைகளை அரவணைச்சி கொண்டு அதுகளை தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு வளர்க்குறாங்க, ஊனமாக பிறந்த பிள்ளைகள், கைவிடப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, உதவி செய்கிறாங்க. இப்படி நிறைய தளத்தில் நம்மளுடைய அழைக்கப்பட்டிருக்கிற இந்த சிறப்பான வாழ்க்கையை பெற்றிருக்கிற இந்த குருக்கள் கன்னியர்கள் செய்கிறாங்க. இப்போ இவங்களை எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவருடைய என்பொருட்டு எவன் தன்னை வாழ்வை இழக்கிறானோ அவன் அதை ஆதாயமாக்கி கொள்கிறான். அப்போ என்பொருட்டு, இயேசுவின் பொருட்டு, இயேசுவுக்கு எது கவலை, அந்த கவலை. இப்போ ஒரு அநாத பிள்ளை, யாருமே இல்லை, அப்பா அம்மா கொடுத்தாரு, அப்பா அம்மாலாம் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ இந்த பிள்ளை யார் பாப்பா? அப்போ அதை பார்க்குறதுக்கு ஒருத்தவங்க முன் வராங்கன்னா அவங்க தான் இந்த இறைவசனத்தை நிறைவாக்குறவங்க. என் பொருட்டு, இயேசுவின் பொருட்டு அந்த குழந்தையை அன்பு செய்கிறாங்க, வேறு எந்த காரணமும் இல்லை. ஒரு சில பேர் குழந்தைகளை அன்பு செய்கிறாங்க, கடத்திட்டு போகிறாங்க, அன்பு செய்கிறதுக்கா இல்லை, அந்த குழந்தைகளை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, பிச்சை எடுக்க வைக்கிறதுக்கு, தவறான பாலியல் தொழில் செய்கிறதுக்கு கடத்திட்டு போகிறாங்க. அது அன்புன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் இன்றைக்கி அன்பினால் நம்ம செய்யக்கூடிய அப்போ இழப்பு, அந்த இடத்துக்குள்ளே வரக்கூடிய காரியம் என்னென்னா இழந்து நிற்கிறாங்க. நம்ம நான் வேளாங்கண்ணியில் ஒரு சேரிட்டி சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, நம்ம அன்னை தெரசா கான்வென்ட் சிஸ்டர்ஸ். அங்கே நான் போயிருந்தப்போ பார்த்தேன், அவங்க ஒரு குழந்தையை காட்டி சொன்னாங்க. அந்த குழந்தைகிட்ட ஒரு சிறிய ஊனம், கையில் ஒரு சின்ன ஊனம் இருக்குது. அதனால் என்ன செஞ்சிட்டாங்க, அங்கே கொண்டுட்டு வந்து வாசப்படியில் போட்டுட்டு போயிட்டாங்க. பாருங்கள், இப்படி தாய் தந்தையர்கள் இருக்கிறாங்க. 12வது ஸ்தலத்தில் ஒரு குழந்தைய போட்டுதான் காட்டினாங்க. நான் சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தது, எல்லாம் பெரிய பிள்ளைகள் ஆயிருப்பாங்க. பாருங்கள், அவங்க இந்த சகோதரிகள் என்ன செய்கிறாங்க, நீ விளக்கப்பட்ட கல்லை அவங்க எடுத்து வச்சு மூளைக்கல்லாக மாற்றுறாங்க. அப்போது எது அவங்களுக்கு வாழ்வு? நம்ம அவங்க செய்கிற பணியை பேசலை, பணிகளுக்கு பின்னாடி அவங்க நிற்கிறாங்க இல்லையா. ஏ பி சின்னு நீங்கள் பேர் வச்சு பார்க்கலாம். ஒவ்வொரு நபர் நிற்கிறாங்க, ஒவ்வொரு அரு சகோதரி நிற்கிறாங்க, ஒவ்வொரு அரு தந்தையர்கள் நிற்கிறாங்க. இப்போது நம்ம ஸ்டானி ஃபாதர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வந்து ஸ்டேன் ஜெஸ்வீட் ப்ரீஸ்டாக இருக்கிறாரு. அவர் பாருங்கள், இவ்வளோ நாள் வாழ்க்கையை இழந்தார். இப்போ பாருங்கள், இழந்ததுக்காக யாரும் மணிமகுடம் சூடலை, கையில் விலங்கிடப்பட்டிருக்கிறார். இதுதான் இழப்புங்கிறது. என்பொருட்டு எவன் தன் வாழ்வை இழக்கிறானோ அவன் தன் வாழ்வை ஆதாயமாக்கிக்கிறான். இப்போ இந்த ஃபாதர்ஸ் எல்லாம் இழந்து போனவங்க, ஆண்டவருடைய பொருட்டு அன்பு செய்ய முடியாத மக்கள், சமூகம் யாரையெல்லாம் வெறுத்து அன்பு செய்ய முடியாத நிலையில் வச்சுருந்துச்சோ அவங்கள இவங்க அன்பு செய்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். இப்போ யாருக்கு அவர் நிறைவாழ்வை வாக்களிக்கிறார்? குடிச்சிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கிறவனுக்கா? டாஸ்மார்க்கில் போய் வீட்டில் பிள்ளைங்க பட்டினியாக கிடக்கிறாங்க, டாஸ்மார்க்கில் நின்று அடித்து பிடிச்சி வாங்கி பாட்டில் வாங்கி குடித்து தண்ணியும் கெடுத்து தன் பிள்ளைகளுக்கு அந்த உறவை கூட கொடுக்க முடியாமல் தன்னுடைய உடனிருப்ப பிள்ளைகளோடு வைக்க முடியாத அந்த திராணியற்ற நிலையில் இருக்கிற அந்த தகப்பனுக்கு, அந்த மகனுக்கு கடவுள் என்ன செய்வார்? நிறைவாழ்வை நான் தரேன், நான் கோயிலில் போய் நின்னோனி சாமியார் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க, ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார், உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி பார்த்து கொள்வார். எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். யாருக்கு? ஆண்டவருடைய பிள்ளைகளா? ஆண்டவர் தம் மக்களுக்குன்னு சொல்கிறாரே, அந்த தம் மக்கள் அப்படிங்கிறது யார்? தன் பிள்ளைகள் அப்படிங்கிறது யார்? இன்றைக்கி அதுதான் நம்மளுடைய கேள்வி. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? நிறைவாழ்வை நீங்கள் உரிமையாக்கி கொள்வீங்க. அதனால தான் இன்றைக்கி கடவுள் பாருங்கள் தன்னுடைய நற்செய்தியிலையும் முதல் வாசகத்தில் எல்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுத்துட்டே இருக்கிறாரு. பவுலடியார் எபேசியருக்கு சொல்கிறார், ஒரு காலத்தில் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவும் இஸ்ரேலரின் சமுதாயத்திற்கு புறம்பானவர்களாகவும் வாக்குறுதியை கொண்டிருந்த உடன்படிக்கைக்கு அந்நியர்களாகவும். உடன்படிக்கை என்ன கொண்டிருந்துச்சு? வாக்குறுதி கொண்டிருந்துச்சு. அப்போ நம்ம உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்கிற போது வாக்குறுதி நமக்கு கிடைக்கும். நீங்கள் தான் அந்த உடன்படிக்கையை மீறுறீங்களே, நம்ம மீறுறோமே, அப்போது அந்த உடன்படிக்கை இதாகிடுது, அது வந்து இல்லாதபடி ஆகிறது. ஆகவே எதிர்நோக்கு இல்லாதவர்களாயும் கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாகவும். கடவுளே இல்லை இருக்கிறார், ஆனால் அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்லாம். ஏன் கடவுளுங்கிற வார்த்தையை சொன்னால் என்ன? சில பேரெல்லாம் வந்து சொல்கிறாங்க, ஏதாவது நல்லது இருக்குது, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறாங்க. வெரி குட், யூ ஆர் ரைட். சில பேர் வந்து நம்மளை சுற்றி ஒரு பவர், மேக்னெட்டிக் பவர், நம்ம நல்லது நினச்சா அது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி குட். சில பேர் யூனிவர்சல் எனர்ஜியை பற்றி பேசுகிறாங்க, அது வந்து கடவுளுங்கிற நம்பிக்கையிலலாம் இல்லை, இந்த யூனிவர்சல் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறாங்க. எவ்ரி திங் இஸ் ஃபைன், ஆனால் ஒரு எல்லைக்கு மேலே என்னால் யோசிக்க முடியலையே. ஒரு எல்லைக்கு மேலே என்னால் யோசிக்க முடியல, ஒரு எல்லைக்கு மேலே என்னால் சாதிக்க முடியல. அப்போ அந்த எல்லை என்ன சொல்லுதுன்னா, நான் எல்லா விதத்திலும் கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன். அப்போது என்னை கடந்த ஒரு சக்திக்கு நம்ம பேர் கொடுக்குறோம். நீங்கள் பாசிட்டிவ்னு சொல்லுங்கள், அல்லது வேறு விதமான யூனிவர்சல் எனர்ஜின்னு சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு பெயரில் நம்ம புரியாத மொழியில் பேசிட்டு ஒருத்தருக்கும் புரியாது இல்லையா? அப்போ புரிகிற ஒரு வார்த்தையை சொல்கிறோம், கடந்து உள்ளிருக்கிற அதிசயம், அதான் கடவுள். கடந்து உள்ள இருக்கிறார். நீ எங்கேயோ எனர்ஜி இருக்குன்னு சொல்லாத, உன்னுக்கிட்ட இருக்கிற எனர்ஜி அப்படிப்பட்ட எனர்ஜியாக இருக்குதா? இப்போ என்னக்கிட்ட இருக்கிற எனர்ஜி வெறும் பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தால் போதுமா? எலக்ட்ரிசிட்டி, கரண்ட்டில் வந்து சூரிய வெளிச்சத்தில் பவர் இருக்குதுங்கிறாங்க, காற்றுல பவர் இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறாங்க, விண்டு மில்லெல்லாம் பார்க்குறோம். அந்த விண்டு மில் என்ன செய்யுது? காற்றை பயன்படுத்தி அவங்க என்ன செய்கிறாங்க, இது தயாரிக்கிறாங்க, கரண்ட்டு தயாரிக்கிறாங்க. இப்போ வெறுமனை போய் பல்பு அப்படி காற்றுல வச்சா எரியுமா? வரியாது. அப்போ அந்த விண்டு மில்லினுடைய பயன்பாட்டை வச்சு காற்றை அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போது யூனிவர்சல் எனர்ஜி நமக்கு இருக்குது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அந்த எனர்ஜிகளை ஒருமுகப்படுத்தி ஒரு பாயிண்ட்டில் கொண்டு வந்து வச்சா தான் நமக்கு என்ன செய்ய முடியும், ஏதாவது ஒன்று கிடைக்கும். அப்போ நான் கடவுளை நம்புகிற நான் ஒரு சேலஞ்ச் பண்ணி காட்ட முடியும். ஒரு நோயில் சுகமில்லாதவங்களை கொண்டு வந்தால் நம்ம சுகப்படுத்தி காட்டுறோம், சுகப்படுத்துகிறோம். அப்போ யூனிவர்சல் எனர்ஜியெல்லாம் மேஜிக்லாம் பண்ணுறது இல்லைங்க. ஆண்டவருடைய பேரால் நம்ம தாழ்ச்சியோடு நம்ம என்ன செய்கிறோம், துதிக்கிறோம், அந்த நபருக்காக ஜெபிக்கிறோம், அங்கே விடுதலை நடக்குது. ஆனால் அந்த பாசிட்டிவ் யூனிவர்சல் எனர்ஜி ஆச்சா புச்சான்னு இந்த புரியாத மொழியில் பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருக்க முடியுதே ஒழிய விடுதலையை ஒன்றும் கொடுக்க முடியலையே. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் ஒருமுகப்படுத்தாத ஒரு ஆற்றலை வைத்து கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, பாருங்க, நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லா நிலையிலும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாகவும் இவ்வுலகில் இருந்தீர்கள். ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து ஒரே அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீங்க. இதைத்தான் நம்ம சொல்கிறோம். நீ என்ன எனர்ஜியை வேணாலும் பேசிக்கோ, என்ன பவரை வேணாலும் பேசிக்கோ, ஆனால் அந்த தெய்வம்ங்கிற ஒரு கான்செப்டு இந்த உலகத்தில் எப்படி தொடர்பு கொண்டு, அந்த எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ், இந்த விண்டு மில்லில் ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க அந்த எலக்ட்ரிசிட்டியெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஒரு 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 வழி, ஒரு வாய்க்கால் நமக்கு கிடைச்சதே அது எது, இயேசு கிறிஸ்து. இதை அறிக்கை செய்யலைன்னா நம்மளுடைய தெய்வம் நமக்கு பதில் சொல்ல மாட்டார். ஏன்னா அந்த பிரபஞ்சத்தில் கிடக்கிற உருவமில்லாத தெய்வம் தன்னுடைய உருவத்தை எப்படி வெளிப்படுத்தினார்னா, அன்பை வெளிப்படுத்தினார், இந்த இயேசு கிறிஸ்து வழியாக தான் வெளிப்படுத்தினார். அப்போ அந்த பவர் வந்து நேர்மையுள்ள பவர். நம்ம சொல்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜின்னு வச்சுக்கலாம், யூனிவர்சல் எனர்ஜியை வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ அந்த வல்லமை நம்மளுக்கு வெளிப்பட்டது யார் வழியாக, கிறிஸ்து வழியாக. அப்போ அந்த வல்லமை, உண்மையான வல்லமை, நேர்மையான வல்லமை, அதுதான் கடவுள் நம்ம சொல்கிறோம். அப்போ அவர் யார் வழியாக தான் திருப்பி செய்ய விரும்புகிறாருன்னா, தன் மகன் வழியாக தான் அவரும் செயல்பட விரும்புகிறார். அதனால தான் இந்த வாசகங்களை வாசிக்கிற போது நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். இன்றைக்கி எல்லா தத்துவங்களும் நமக்கு உலகத்தில் கிடச்சிட்டே இருக்குது. புதுசாக ஏதாவது சொன்னாக்க அதுக்கு பின்னாடிக்கு போகிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. கிரேக்கர்கள் அப்படி தான் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. கிரேக்கர்கள் என்ன சாதிக்க முடிஞ்சது? அவங்க ஒரே தெய்வத்தை வணங்கி ஆண்டவருடைய கிருபையை பார்க்க முடிஞ்சுதா? அவங்க எல்லா தெய்வத்தையும் எதெல்லாம், எந்த தத்துவம்லாம் வந்து புதிதாக வருதோ, கிரேக்கர்கள் உடனே அந்த என்ன செய்வாங்க, அந்த தத்துவ காரியத்தை உடனே டிஸ்கஸ் பண்ணி அதை பிரம்மாண்டமாக்குவாங்க. அது அவர்களுடைய வழிமுறைகளாக இருந்தது. இன்றைக்கி நம்ம தத்துவம் இறைகள் எல்லாமே இருக்கிறது, ஆனால் அதை பேசி கொண்டிருப்பதில் அர்த்தம் இல்லை. ஆண்டவருடைய காரியத்தை அறிந்து செயல்படவும் ஆற்றல் உள்ளவர்களாக மாறவும் தான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். அதுதான் நிறை வாழ்வுங்கிறத அந்த வட்டத்தில் வச்சு நம்ம பார்க்குறோம். இப்போ என் வாழ்க்கை ஏதோ இந்த ஒரு இடத்துல ஒரு கனி தரக்கூடிய மரமாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ இயேசுசாமி ஒரு இடத்துக்கு போகிறாரு, ஒரு மரத்தை பார்க்குறாரு, கனியை தேடுறாரு, கனி இல்லை, உடனே சபிக்கிறார். பைபிளில் இருக்குது. சீடர்கள் பார்த்துட்டு சொல்கிறாங்க, இது கனி தரக்கூடிய காலம் அல்லவே, இது கனி தரக்கூடிய காலம் இல்லை, இது வந்து இட்ஸ் நாட் ஃப்ரூட் கிவிங் டைம். அப்போ போய் இயேசு போய் அதில் போய் விலையை தான் பார்க்க முடியும். அப்போ போய் கனியை தேடுறாரு. அப்போ ஆண்டவர் இயேசு அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, கனி தரத்திற்கு காலம் வைத்திருக்கிற மரத்திடத்திலேயே இயேசு போய் கனி தர முடியாத நேரத்தில் கனி தேடி இருக்கிறார்னா, கனி இந்த காலம்தான் தருவேன் அப்படிங்கிற கான்செப்டே இல்லாத மனித குலம், மனித குலம் பிறந்ததிலிருந்து தன் அறிவு நிலைக்கு வந்ததுலேருந்து எல்லா நாட்களிலும் அவங்க கனி தரக்கூடிய ஆற்றலோடு தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். நமக்கு தான் அந்த மரத்தினுடைய அடையாளம். நாம் உடனே மரத்தை பார்த்துட்டு ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இயேசு இயற்கைக்கு எதிராக செயல்பட்டார் அந்த ஆங்கிளில் டிஸ்கஸ் பண்ணுவான். இயேசு வந்து இயற்கையை விரும்பாதவர், இயேசு எப்படி மரத்தை சபித்தார் அப்படி இப்படி இல்லைன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், நம்மளை அறிவியினர்கள் எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம், ஆனால் ஆண்டவர் அங்கே சொல்லிக் கொடுக்க விரும்பினது என்னென்னா, இயற்கை வழியாக, இன்னும் அவர் சொன்ன ஊமைகள் வழியாக, கடுகு விதை வழியாக, மரத்தினுடைய அடையாளங்கள் வழியாக, நிலத்தின் வழியாக, விதை விதைக்கிற அந்த அடையாளத்தின் வழியாக, இப்படி எல்லாத்தின் வழியாகவும் கடவுள் யாருக்கு செய்தி சொல்கிறாரு? மனுஷனாகிய உனக்கு எனக்குந்தான் செய்தி சொல்கிறார். நாம் அதை விட்டுட்டு அவர் இயற்கைக்கு எதிராக பேசினார், அவர் வந்து இயற்கையை குழியில் தோண்டி போயிச்சிட்டாரு அப்படின்னு பேசணுன்னா, மதியினர்கள் அப்படி பேசுவாங்க, அறிவியினர்கள். இன்றைக்கி மரத்தினுடைய அந்த கான்செப்டில் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, மரத்துக்கெல்லாம் டைம் இருக்குடா, இது மாதிரி நேரம் இருக்குது, ஆனால் உனக்கும் எனக்கும் நேரம் கிடையாது. நாம் பிறந்த நாளிலிருந்து நாம் என்ன செய்யணும்? பலன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறணும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, விழிப்பாயிரு, எடையை வரிந்து கட்டி கொண்டு ரெடியாயிரு, விளக்குகள் எரிந்து கொண்டு இருக்கட்டும். திருமண விருந்திற்கு போயிருந்த தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். உடனே ஓடி போகிறோம், யோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஆண்டவர் எதற்கு கூப்பிடுறாரு, எப்படி எதற்கு ஆண்டவர் நம்மளை அழைக்க போகிறார் தெரியாது, ரெடியாயிரு. எப்போ உடனே இந்த உலகத்துலேயும் தூக்க போகிறாரு, ரெடியாயிரு. ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப தெளிவாக இருக்குது பாருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். எதா என்ன இருக்குது, இதெல்லாம் காசு இருக்குது, அதெல்லாம் நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான் சொல்கிறோம், என்ன உடனேவா சாவ போகிறோம். அதை சாவை பற்றி பேசாதீங்க, சாவை பற்றி பேசாதீங்க. நம்மளாம் இன்னும் இறப்பை பற்றி பேச விரும்புறதில்லை. யாராவது நான் செத்துருவேன்னு சொன்னால் உடனே என்ன இப்படி பேசுகிறீங்க, முதல்ல போய் வாயை கழுவுங்க, இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு நம்ம உடனே பாசத்தை பொங்கி கொட்டுறோம். எஸ் வெரி குட், அதெல்லாம் செய்யுங்க, செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் நமக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கணும், அதுக்காக சாவு பயம் வேண்டாம். நான் சாவினுடைய பயத்தை குறித்து சொல்லலை, சாவு பயத்துக்குள்ளே இருங்கன்னு சொல்லலை, கடவுள் மீது இருக்கிற அச்சம். கடவுள் நினச்சார்னா இன்றைக்கி கூட நம்மளை தூக்குவார், நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ நினச்சாருனா அவர் என்ன செய்வார், என்ன உடனே தூக்கிடலாம், நான் வந்து இல்லாண்டவரே பிரசங்கத்தை முடிச்சுட்டு வரேன் அப்படி சொல்ல முடியாது. 5 பாயிண்ட் எழுதி வச்சுருக்கிறேன், சொல்ல முடியாது. ஆண்டவருடைய காரியங்கள் இப்படியாக இருக்கிறது தேவ பிள்ளைகளை. அப்போ கடவுள் என்ன செய்கிறாரு, நம்மளை விழிப்பாக இருக்க அழைக்கிறார். நிறைவாழ்வை நோக்கி நீ போகணுன்னா சும்மா உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒன்று அப்படி இப்படி தூக்கி போடுறதில்ல, விழிப்பாயிரு. என்ன காரியம் நீ செய்கிற, எதை பார்க்குற, எதை பேசுகிற, விழிப்பாயிரு. நீங்கள் இந்த உலகத்துக்குள்ளே எப்படி வேணாலும் வாழலாம், கார் ஓட்டிக்கிட்டு இருக்கலாம், வேலைக்கு போய்கிட்டு இருக்கலாம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம், தூங்கிட்டு இருக்கலாம், விழிப்பாயிரு. இந்த உலகத்தினுடைய காரியத்திற்குள்ளே நீ புதைந்து போய் கொண்டிருக்கிறாயா, விழிப்பாயிரு. சில பேர் பாவ காரியத்தை கூட நியாயப்படுத்துகிறாங்க, நியாயப்படுத்துகிறா, இதில் என்ன இருக்குது, இது என்ன பெரிய பாவமா, இது என்ன, கடவுள் தானே நமக்கு இந்த இதெல்லாம் வச்சுப்பிட்டாரு, இந்த சோதனையெல்லாம் வச்சுருக்கிறாரு, அப்புறம் சோதனையில் விழக்கூடாதுன்னா எப்படி, குடிக்கத்தானே இந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க, சினிமா பார்க்கத்தானே தியேட்டர் வச்சுருக்குறாங்க, பாருங்கள் எல்லாமே நமக்கு அவைலபிளாக கிடைக்குது. ஆனால் நீங்கள் எப்படி உங்களை கடவுளுக்கு உடைய காரியத்தை முன்னிட்டு மற்ற காரியத்தை மறுக்கிறோம். இது வேண்டான்னு சொல்லலை, எவ்ரி திங் இஸ் ஓப்பன். கடவுள் வந்து 2 மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு ஒழிச்சு வச்சார். அப்போ பாருங்கள், அவர் நினச்சிருந்தா என்ன செஞ்சுருக்கலாம், நல்லா இந்த ஆதாம் ஏவாள் உள்ளே போகாதபடி என்ன செஞ்சுருக்கலாம், மூடி வச்சுருந்துருக்கலாம், அந்த மரத்தை கண்ணில் பார்க்காதபடி மறைச்சி வச்சுருந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எதுவுமே அப்படி செய்யலையே. அவங்க தொடக்கூடிய அளவுக்கு, அவங்க பார்க்கக்கூடிய அளவுக்கு, அவங்க அந்த மரத்தினுடைய ஸ்பரிசத்தை தொட்டு மகிழக்கூடிய அளவுக்கு, ஏன் பாவமென்று வந்தபோது கூட அதை பறித்து உண்ணக்கூடிய அளவுக்கு அவர் ஓப்பனாக தானே வச்சுருந்தார். இன்றைக்கி அதுதான் உண்மை. கடவுள் எல்லாத்தையும் ஓப்பனாக விட்டுருக்கிறார், தீமையையும் இந்த உலகத்தில் உலவ விட்டுருக்கிறார். கடவுளுடைய பெருந்தன்மை அதுதான். பிசாசை லூசிஃபர் அடித்து கீழே தள்ளினவர் அதோட நாசமாய் போயிடு அப்படின்னு சொல்லி கடவுள் என்ன செய்யலை, விட்டுடலை, அதுக்குரிய சுதந்திரத்தையும் கொடுத்துருக்கிறார். அந்த சுதந்திரத்தை தான் பிசாசு என்ன செய்யுது, தீமைக்கு பயன்படுத்துது. அப்போ நான் தீமைக்கு சாதகமாய் நிற்கும்போது நான் யாருடைய சார்ந்தவன், தீமையை சார்ந்தவன், பிசாசை சார்ந்தவன். அப்போ என் பாவம் வந்து இது தீமைன்னு தெரியுது, இதை செய்ய வேண்டான்னு மனசு சொல்லுது, ஆவியானவர் உணர்த்துறாரு, நான் இல்லை எனக்கு இது பிடிக்குது, இதென்ன ஆண்டவர் தானே வச்சா, நியாயப்படுத்துதல். இந்த பழத்தை சாப்பிட்டா என்ன ஆகிடப்போகுது, ஆண்டவர் தான் சொல்லிக்கிறார் சாப்பிடக்கூடாதுன்னு, இருந்தாலும் பரவாயில்ல இதை சாப்பிட்டா கடவுள் மாதிரி ஆகிடுவோம், இதில் என்ன இப்போ சாப்பிட்டு தான் பார்ப்போமே, நியாயப்படுத்துதல். அந்த நியாயப்படுத்துதல் இல்லாமல் விழிப்பாக இருப்பதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ எதையுமே மனசு நியாயப்படுத்தக்கூடாது, கடவுளுடைய காரியத்தின் மட்டில் தாழ்ச்சியோடு நிற்கணும். வேண்டான்னா வேண்டாம், அது ஏன், அதுதான் கடவுள் காரியம், கடவுள் காரியத்தில் இந்த காரியம் செல்லாது, அவ்வளோதான். பாருங்கள் எரேமியா 1:12 ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் என்னிடம், நீ கண்டது சரியே, என் வாக்கை செயலாக்க நானும் விழிப்பாயிருப்பேன் என்றார். ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், என்னுடைய வார்த்தையை செயலாக்க, செயல்படுத்த நானும் விழிப்பாயிருப்பேன். கடவுள் தன் வார்த்தையை செய், அதான் அவர் என்ன வார்த்தை அனுப்புகிறார், நல்ல வார்த்தை அனுப்புனா அதுக்கு விழிப்பாக இருப்பார். ஆண்டவருடைய வாயிலிருந்து கோபத்தின் வார்த்தை வந்துருச்சுன்னா அதையும் செயல்படுத்த அவர் விழிப்பாக இருப்பார். அதனால தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நீயும் விழிப்பாயிரு. நீதிமொழி 4:23 சொல்லுது, விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். பாருங்கள் எவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். சீராக்கிய ஞானம் 4:20 சொல்லுது, தக்க நேரம் பார், தீமையை குறித்து வெளிப்பாயிரு. தக்க நேரத்தை பார்த்துட்டே இரு, தீமை வரும், வெளிப்பாயிரு. உன்னை பற்றியே ஞானம் அடையாதே, நீ உன்னை நினச்சிக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு நின்றுடாத, வெளிப்பாயிரு. அப்போ இந்த வெளிப்பாயிருங்கிறத நிறைய இடத்துல நிறைய கான்செப்டுக்குள்ளே நம்ம பார்க்குறோம். நற்செய்தியில் அழைப்பு, நற்செய்திக்கான அழைப்பு பாருங்கள். மத்தேயு 4:24-42 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வெளிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. அப்போ ஆண்டவர் தான் நற்செய்தி. அந்த நற்செய்தி உனக்கு வார்த்தையான செய்தி வருகிற போது ஆண்டவர் வருகிறாரு. ஆண்டவர் வருகிற போது நீ நற்செய்திக்காக விழிப்பாக இல்லைன்னா ஆண்டவர் வரும்போது விழிப்பாக இருக்க முடியாது. முதல்ல வார்த்தையான தேவன் நம்மகிட்ட வராரு. அப்போ யார் வார்த்தையின் மீது அக்கறையாக விழிப்பாக இருக்கிறாங்களோ அவங்க ஆண்டவருடைய வருகையை கண்டுகொள்வாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் விழிப்பாக இருக்கணும். மார்க் நற்செய்தியில் பார்க்குறோம், நீங்களும் விழிப்பாக இருங்கள், ஏனெனில் வீட்டு தலைவர் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் கூம்பு வேளையிலோ காலையிலோ எப்போது வருவாரென உங்களுக்கு தெரியாது. லூக்கா 12:38 இது சொல்லப்பட்டிருக்கிறது. திருத்துதர்ப்பணி 20:31 ஏனவே விழிப்பாயிருங்கள், 3 காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் அன்னை ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, இவ்வளோ நான் அல்லும் பகலும் நான் கஷ்டப்பட்டு சொன்னதெல்லாம் மறந்துடாத, விழிப்பாயிருங்க. திருத்துதர்ப்பணியில் திருத்துதர்கள் இப்படி தான் அழைப்பு கொடுக்குறாங்க. விழிப்பு எதற்கு, விழிப்பாக இருக்கணும்னா எதற்கு விழிப்பாக இருக்கிறது? 1 Corinthians 16:13 சொல்கிறாரு, விழிப்பாயிருங்கள், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள், துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள், வலிமையுடன் செயல்படுங்கள். எதுக்கு விழிப்பாக இருக்கணுமா? நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறதுக்கு விழிப்பாக இருக்கணும், துணிவுடன் நடந்து கொள்றதுக்கு விழிப்பாக இருக்கணும், வலிமையுடன் செயல்படுவதற்கு விழிப்பாக இருக்கணும். திருடனும் தான் துணிவுடன் செயல்படுறான், வலிமையுடன் செயல்படுறான், வீட்டு மாடியெல்லாம் ஏறுறான். கொலைகாரனும் தான் துணிவுடன் பயமில்லாமல் செயல்படுறான், அவனும் தன்னுடைய ஆற்றலையெல்லாம் பயன்படுத்தி திறமையெல்லாம் பயன்படுத்தி அடுத்தவனை வெட்டுறான் குத்துறான். பாருங்கள், இந்த மாதிரியான விழிப்புணர்வு செயல்படுதலுக்கான விழிப்புணர்வை பற்றி நம்ம பேசலை, நன்மைத்தனத்திற்கான விழிப்புணர்வை பற்றி நம்ம பேசுகிறோம். ஜெபிப்பதற்கான விழிப்புணர்வு எபேசியர்களுதப்பட்ட திருமுகத்தில் 6:18 சொல்கிறது, எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள், எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள், எப்பொழுதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள், இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள். பார்த்தீங்களா, இதில் அனைவருக்காகவும் இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். இந்த விஷயத்தில் விழிப்பாயிருந்து நீனு துணிவோடு இருக்கணும், விழிப்பாயிருக்கணும். நலனில், நம்மளுடைய நலன், அடுத்தவருடைய நலனில் நம்ம விழிப்பாயிருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. பாருங்கள், எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13:17 இறைவசனம் சொல்லுது, உங்கள் தலைவர்களுக்கு பணிந்திருங்கள், தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள், அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாயிருங்கள். உங்கள் நலனில் நீங்கள் விழிப்பாயிருங்க. பாருங்கள், தீயவனை குறித்து விழிப்பாக இருக்கிறதுக்கு பைபிள் சொல்லி கொடுக்குது. எத்தனை விஷயத்துக்குள்ளே நம்ம விழிப்பாக இருக்க வேண்டி இருக்கிறோம் பாருங்கள். பேதுரு எழுதிய அந்த முதல் திருமுகத்தில் நம்ம பார்க்குறோம், 5:8 இறைவசனத்தில் 7 நம்ம பார்க்கக்கூடிய அந்த காரியம் பாருங்கள், அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள், உங்கள் எதிரியாகி அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. அறிவு தெளிவோடு விழிப்பாயிருப்பது ஆண்டவர், ஏன்னா பிசாசு அவ யாரை விழுங்கலான்னு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் காத்திருக்கிறான். அவனுடைய பிடியிலிருந்து தப்பிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த தீயவனை குறித்து விழிப்பாக இருப்பது. பிசாசு பிசாசு நினச்சிக்கிட்டே இருக்கிறதுல தீயவனை குறித்து விழிப்பாக இருப்பது. திருவெளிப்பாடு 3:2 சொல்லுகிறது, உறுதிப்படுவதில் நம்ம விழிப்பாக இருக்கணுமா? 3:2 என்ன சொல்லுது பாருங்கள், திருவெளிப்பாட்டில், எனவே விழிப்பாயிரு, உன்னில் எஞ்சி இருப்பதை உறுதிப்படுத்து, அது இரக்கம் தருவாயில் உள்ளது. எஞ்சி இருப்பதை உறுதிப்படுத்து. அடுத்தது மாற்றத்தை குறித்து நம்ம என்ன செய்யணும்? வெளிப்பாக இருக்கணும். திருவெளிப்பாடு 3:3 சொல்லுது பாருங்கள், நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள், அவற்றை கடைபிடி, மனம் மாறு, நீ வெளிப்பாயிரு, இல்லையேல் நான் திருடனைப் போல வருவேன். ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, மாற்றத்தை கற்றதையும் கேட்டதையும் கடைபிடி, மாற்றத்திற்கு உன்னை உட்படு, மனமாறு, நீ வெளிப்பாயிரு. அப்போது இந்த வெளிப்பாயிரு வெளிப்பாயிரு அப்படிங்கிற காரியத்தெல்லாம் நம்ம பைபிளில் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ வெளிப்பாய் இருப்பதுனா ஏதோ கண்ணை முழிச்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை, பல நிலைகளில் நம்ம என்ன செய்யணும், விழிப்பாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட நம்ம அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்குறேன், ஏன் நான் விழிப்பாக இருக்கணும், ஏன் நான் இப்படிப்பட்ட விழிப்பு நிலைக்குள்ளே இருந்து இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு முதல் வாசகத்தில், இனி நீங்கள் அந்நியர் அல்ல, நீ மற்றவன் கிடையாது, கடவுளை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு உன்னை ஏமாற்றி கொள்ள முடியாது. கடவுளை பற்றி நீ ஆல்ரெடி நீ தெரிஞ்சிட்ட, நீ அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள். இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாக கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாக இருக்கிறீர்கள். ஒரு கட்டடத்தில் ஒரு கட்டடம் புதுசாக கட்டுறோம், திடீர்னு ஒரு கல் மட்டும் வெளியில் வந்து நின்னால் நல்லா இருக்குமா? நல்லா அழகாக பிளெயினாக நம்ம சுவரை பூசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு கல் மட்டும் டபக்குன்னு வெளியில் வந்து நிற்கிது, இங்கிட்டு ஒரு கல் அங்கிட்டு ஒரு கல் நிற்கிதுன்னா நம்ம என்ன செய்வோம், அந்த கல்லை உள்ளே தள்ளி நம்ம என்ன செய்வோம், நேர்பூச பார்ப்போம், ஏதாவது ஓட்டை விழுந்துருச்சுன்னா அதை அடைக்க பார்ப்போம். அது ஒரு சாதாரண சுவரே நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமே, ஆண்டவர் நம்மளை மூளைக்கல்லாக வச்சுருக்கிறாருன்னா அந்த மூளைக்கல் எப்படி இருக்கணும், அந்த அமைப்போட அந்த கட்டிட அமைப்போடு அதை இசைந்து ஒழுங்காக நின்னா தான் அந்த கட்டிடம் நிலைத்து நிற்க முடியும். அது தன்னிச்சையில் செயல்பட்டுச்சுன்னா அந்த கட்டிடத்திற்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் இன்றைக்கி பல திருச்சபைகள் அழிந்து போகிறதுக்கான காரணம் என்னென்னா, மூளைக்கல்லாய் கடவுள் உருவாக்கின சில பிள்ளைகள் அந்த மூளைக்கல்லிலிருந்து தங்களை விலக்கி கொள்கிறார்கள். அதுதான் ஆண்டவருடைய பார்வையில் மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் உன்னுடைய நிலையிலிருந்து விலகி போகாத, உன்னைய வச்சு நான் கட்டி எழுப்பியிருக்கிற அந்த அடையாளத்தில் நீ நில்லு, நீ உன்னைய வச்சு நான் அழகாக அழகுற ஒரு திருச்சபையை கட்டியிருக்கிறேன்னா அதில் நின்று நீ என்னை மகிமைப்படுத்து. ஆண்டவர் அதைத்தான் நம்ம என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். ஆகவே இந்த நாளில் சிந்திப்போம், ஆண்டவர் நிறைவாழ்வை பற்றி பேசுகிறாரு, நிறைவாழ்வை மக்களுக்கு வாக்களிக்கிறாரு, அந்த வாக்களித்ததை உடன்படிக்கையினுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுறாரு. அப்போ நான் என்ன செய்யணும்னா, என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கிட்டு உடன்படிக்கையை புதுப்பித்து ஆண்டவருக்கு உகந்த தளத்தில் நிற்கிறோம். அப்படி நிற்கிற போது ஆண்டவர் என்ன செய்வார், மேலும் மேலும் உங்களை உயர்த்தி தன்னுடைய ஆசீர்வாதத்தினுடைய கரத்தில் உங்களை வழி நடத்துவார், நிறைய காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார், உங்களை வெற்றியின் அடையாளமாக மாற்றுவார், வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் அவர் பார்த்துப்பார். நாம் செய்ய வேண்டியதை நிறைவாய் செய்கிற போது ஆண்டவர் நமக்கு மேலே நிறைவாய் செய்து நம்மை வழி நடத்துவார். இந்த சிந்தனைகளோடு நம்ம இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். ஆமீன்.